ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, தாய் ஒருவர் தன் 5 வயது மகளுடன் கடைக்கு சென்றார். கடையில் பல பொருட்களை வாங்கிவிட்டு பணம் செலுத்தும் இடத்திற்கு சென்றபோது அந்த கடைக்காரர் தாயுடன் நின்ற சிறுமியை பார்த்து மிட்டாய்கள் இருந்த ஒரு கண்ணாடி ஜாடியை காட்டி, உனக்கு வேண்டிய அளவு மிட்டாய்களை எடுத்துக்கொள் என்று கூறினார். சிறுமி தயங்கி நின்றாள். உனக்கு மிட்டாய் பிடிக்காதா என்று கடைக்காரர் கேட்டபோது, எனக்கு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும் என்று அந்த சிறுமி சொன்னாள். சிறுமி மிட்டாய்களை எடுக்க வெட்கப்படுகிறாளோ என்று எண்ணிய அந்த கடைக்காரர் அந்த ஜாடிக்குள் அவரே கையை விட்டு மிட்டாய்களை எடுத்துக் கொடுத்தார். கடைக்காரர் தந்த மிட்டாய்களை சிறுமி இரு கைகளாலும் பெற்றுக்கொண்டார். தாயும் மகளும் வெளியே வந்ததும் கடைக்காரர் மிட்டாய் எடுத்துக்கொள்ள சொன்னபோது ஏன் நீ எடுக்கவில்லை என்று அந்த தாய் கேட்டார். அதற்கு அந்த சிறுமி ஒரு குறும்பு புன்னகையோடு, என் கையை விட கடைக்காரர் கை ரொம்ப பெரிதாக இருந்தது, அதனால்தான் என்று பதில் சொன்னாள். அன்பு நெஞ்சங்களே, அந்த சிறுமியின் சிந்தனை ஓட்டத்தை அறிவுத்திறமை என்றோ தந்திரம் என்றோ நாம் முடிவு செய்யலாம். அந்த சிறுமிக்கு இவ்வளவு பேராசை கூடாது என்று நம்மில் சிலர் தீர்ப்பும் எழுதலாம். அந்த சிறுமிக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு முன் நாம் குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்க வேண்டும். ஆம் அன்புள்ளங்களே, அந்த சிறுமிக்கு இப்படி ஓர் எண்ணம் எங்கிருந்து வந்திருக்கும்? வயது வந்தவர்கள் வளர்ந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் நாம் அனைவரும் இவ்வகை எண்ணங்களை அந்த குழந்தையின் உள்ளத்தில் விதைத்திருக்க வேண்டும். அந்த சிறுமியின் பெற்றோரை குடும்பத்தை மட்டும் நாம் குறை கூறக்கூடாது. இன்றைய ஒட்டுமொத்த சமுதாயமும் இப்படிப்பட்ட எண்ணங்களை குழந்தைகள் மனதில் வளர்த்து வருகின்றது. எனவே இந்த குழந்தையின் பேராசைக்கு நாம் அனைவரும் பொறுப்பேற்று குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்க வேண்டும். அன்புள்ளங்களே, ஆசையே அனைத்து துன்பங்களுக்கும் காரணம் என்று புத்தர் கூறினார். இன்றோ அந்த பாடங்கள் தலைகீழாக மாறிவிட்டன. ஆசையே அனைத்து நன்மைகளுக்கும் காரணம் என்று இந்த உலகம் சொல்லித்தர துணிகின்றது. பேராசையால் செல்வத்தை குவித்து பின்னர் அந்த செல்வத்திற்கு அடிமையாகி பணிவிடை செய்வதன் ஆபத்தை சென்ற வாரம் வீட்டு பொறுப்பாளர் உவமை வழியாக இயேசு சொல்லித்தந்தார். இந்த உவமையின் இறுதியில்,
கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது
என்று கூறிய இயேசு,
நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள், அது தீரும் போது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள்
என்ற அழகான ஆலோசனை ஒன்றையும் தந்தார். அன்பு இதயங்களே, நிலையான உறைவிடங்களில், அதாவது நிலைவாழ்வில் நம்மை வரவேற்க காத்திருக்கும் நண்பர்கள் யார்? அவர்கள் எப்போதுமே நம்மை சுற்றியுள்ள ஏழைகளே என்பதை ஓர் உவமை வழியாக இயேசு இன்று கூறியுள்ளார். செல்வரும் லாசரும் என்ற மிக புகழ்பெற்ற உவமை இன்றைய நற்செய்தியாக ஒலிக்கின்றது. இந்த உவமை ஒரு வைரத்தைப் போல் வெவ்வேறு வண்ணத்தில் ஒளி தரும். இந்த வைரத்தின் முழு அழகை உணர்வதற்கு இன்று நேரம் இல்லாததால் இந்த உவமையின் முதல் வரிகளில் மட்டும் நமது கவனத்தை செலுத்தி பாடங்களை பயில முயல்வோம்.
ஏழையின் கண்ணீர் ஓலங்கள் என்றோ அழியும்
தருமை. அன்புள்ளங்களை, லூக்கா நற்செய்தி 16 19-21 முடிய உள்ள முதல் 3 இறை சொற்றொடர்களில் செல்வரும் லாசரும் என்ற இந்த உவமையின் இரு நாயகர்களை இயேசு அறிமுகம் செய்துள்ளார். இந்த அறிமுக வரிகளில் செல்வரை பற்றி 3 குறிப்புகளும் லாசரை பற்றி 5 குறிப்புகளும் காணப்படுகின்றன. செல்வரை பற்றிய 3 குறிப்புகள் இதோ.
செல்வர் ஒருவர் இருந்தார். விலையுயர்ந்த மெல்லிய செந்நிறை ஆடை அணிந்திருந்தார். நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார்.
லாசரை பற்றிய 5 குறிப்புகள் இதோ.
லாசர் என்ற பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலருகே கிடந்தார். செல்வருடைய மேஜையிலிருந்து விழும் துண்டுகளால் தன் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த 8 குறிப்புகளையும் இணைத்து சிந்திக்கும் போது 3 ஒப்புமைகளை நாம் உணரலாம். பாடங்கள் பல சொல்லித்தரும் ஒப்புமைகள் இவை. செல்வர் ஒருவர் இருந்தார், லாசர் என்ற பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் என்பது முதல் ஒப்புமை. இயேசு கூறிய இந்த வரிகளை கேட்டதும் யூதர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பார்கள். செல்வரை பெயரிட்டு குறிப்பிடாத இயேசு ஏழையை பெயர் சொல்லி குறிப்பிட்டார். பெயர் கொடுத்ததால் கூடுதல் மதிப்பும் கொடுத்தார். அன்பு இதயங்களே, இயேசு கூறியுள்ள அனைத்து உவமைகளிலும் இந்த ஓர் உவமையில் மட்டுமே கதாபாத்திரத்திற்கு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது என்பது இந்த உவமைக்குரிய தனி சிறப்பு. தனித்துவமான இந்த சிறப்பு யாருக்கு கிடைத்தது? தெருவில் கிடந்த ஓர் ஏழைக்கு. செல்வங்கள் பெறுவதை இறைவன் தரும் ஆசீராகவும், வறுமை ஏழ்மை இவற்றை இறைவனின் சாபமாகவும் எண்ணி வந்த இஸ்ரேல் மக்களுக்கு, குறிப்பாக மத தலைவர்களுக்கு, இயேசு ஏழைக்கு கொடுத்த அந்த மதிப்பு அதிர்ச்சியை தந்திருக்கும். கடவுள் எப்போதும் ஏழைகள் பக்கம்தான் என்பதை வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் இயேசு வலியுறுத்தி வந்தார். இந்த உவமையில் ஏழைக்கு லாசர் என்ற பெயர் கொடுத்து இந்த உண்மையை மீண்டும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அன்பு நெஞ்சங்களே, ஏழைகளை தாழ்வாக எண்ணி வந்த இஸ்ரேல் மக்கள் மேல் அவசரப்பட்டு கண்டனம் சொல்ல வேண்டாம். இதே மனநிலைதானே இன்றும் நம்மிடையே உள்ளது. ஒரு செல்வரை பற்றி பேசும்போது திருவாளர் இவர், திருவாளர் அவர் என்று அடைமொழியோடு பேசுகின்றோம். ஏழைகளை குறிப்பிடும்போது பொதுவாக அவர்களை ஓர் எண்ணிக்கையாக குறிப்பிடுகின்றோம். எடுத்துக்காட்டாக, திருவாளர் மாணிக்க வள்ளலார் அவர்கள் இன்று நடத்திய தண்ணீர் பந்தலுக்கு நூற்றுக்கணக்கான ஏழைகள் வந்தனர் என்பதுதானே நமது பேச்சு வழக்கு. ஏழைகளை எண்ணிக்கைகளாக கணக்கிடாமல் மனித பிறவிகளாக மதிக்க வேண்டும் என்பதற்கு இயேசு தன் உவமையில் கூறியுள்ள இந்த முதல் ஒப்புமை நல்லதொரு பாடம்.
எல்லோரும் ஒன்றாக இறையாட்சி உண்டாக வேண்டும், ஒரு சமூகம் வேண்டும். நல்லோரின் கனவிது, எல்லோர்க்கும் நலமிது, உள்ளங்கள் இதை உணர வேண்டும். ஏழு பள்ளங்கள் சமமாக வேண்டும்.
அன்பு நெஞ்சங்களே, செல்வரையும் லாசரையும் குறித்து நாம் காணும் இரண்டாவது ஒப்புமை அவர்களின் தோற்றத்தை பற்றியது. செல்வர் செந்நிற மெல்லிய ஆடை அணிந்திருந்தார் என்றும், லாசரோ உடல் முழுவதும் புண்ணாயிருந்தார் என்றும் இயேசு கூறுகின்றார். மனதில் ஆணிகளை அறையும் வரிகள் இவை. செல்வர் அணிந்திருந்த மெல்லிய செந்நிற ஆடை ஒருவேளை அவரது உடலோடு ஒட்டியதாக, ஏறக்குறைய அவரது தோலைப் போல் இருந்திருக்கலாம். லாசரோ உடலெங்கும் புண்ணாகி அவரும் சிவந்த தோலுடன் இருந்திருப்பார். அன்பு இதயங்களே, அரச பரம்பரையை குறிக்க பயன்படுத்தப்படும் நிறம் சிவப்பு. செல்வர் தன்னைத்தானே ஓர் அரசனாக்கும் முயற்சியில் செயற்கையாக செய்யப்பட்ட செந்நிற ஆடை அணிந்திருந்தார். லாசரோ உடலெங்கும் புண்ணாகி இயற்கையிலேயே செந்நிறமாக இருந்தார். யூதர்களின் அரசன் என்ற அறிக்கையோடு சிலுவையில் செந்நிறமாக தொங்கிய இயேசுவின் முன்னோடியாக லாசரை நாம் பார்க்கச் சொல்லி இயேசு நமக்கு அறிவுறுத்துகின்றாரோ என்று நம்மை எண்ண தூண்டுகின்றது இந்த ஒப்புமை.
உள்ளங்கள் இதை உணர வேண்டும், ஏழு பள்ளங்கள் சமமாக வேண்டும்.
என தருமை அன்புள்ளங்களே, இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள மூன்றாவது ஒப்புமை வரிகள் உள்ளத்தில் அறையப்பட்ட ஆணிகளை இன்னும் ஆழமாய் பதிக்கின்றன.
செல்வர் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். லாசர் அச்செல்வருடைய வீட்டு வாயிலருகே கிடந்தார். செல்வருடைய மேஜையிலிருந்து விழும் துண்டுகளால் தன் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும்.
செல்வர் மறுவாழ்வில் நரக தண்டனை பெற்றதற்கு இந்த ஒப்புமையில் காரணம் காண முடிகின்றது. நரக தண்டனை பெறும் அளவுக்கு அந்த செல்வர் செய்த தவறுதான் என்ன? அவர் உண்டு குடித்து மகிழ்ந்தார். ஒருவர் உண்டு குடித்து மகிழ்வதால் நரகமா? இது கொஞ்சம் மிகையான தண்டனையாக தெரிகிறதே என்று சொல்ல தோன்றுகின்றது, இல்லையா அன்பர்களே? அவர் உண்டு குடித்ததற்காக இந்த தண்டனை கிடையாது. தேவையோடு ஒருவர் அவருக்கு முன் கிடந்தபோது அதனால் எவ்வகையிலும் பாதிக்கப்படாமல் நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தாரே அந்த செல்வர், அதற்காக இந்த தண்டனை. ஓர் ஏழை தன் வீட்டு வாசலில் கிடப்பதற்கு அனுமதித்த செல்வரை பாராட்ட வேண்டாமா? அந்த செல்வர் நினைத்திருந்தால் காவலாளிகளின் உதவியோடு லாசரை தன் வீட்டு வாசலிலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கலாமே என்று செல்வர் சார்பில் வாதாடத் தோன்றுகின்றது. அன்புள்ளங்களே, செல்வர் லாசரை அப்புறப்படுத்தியிருந்தால் கூட ஒருவேளை அவருக்கு குறைந்த தண்டனை கிடைத்திருக்குமோ என்று நான் எண்ணி பார்க்கின்றேன். புதிராக உள்ளதா? விளக்குகின்றேன். லாசர் மீது செல்வர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால், அது வெறுப்பை காட்டும் எதிர்மறையான நடவடிக்கையாக இருந்திருந்தாலும் பரவாயில்லை, லாசர் என்ற ஒரு ஜீவன் அங்கு இருந்ததே என்பதையாகிலும் அந்த செல்வர் உணர்ந்திருப்பார். இந்த உவமையில் கூறப்பட்டுள்ள செல்வரை பொறுத்தவரை லாசரும் அவர் வீட்டில் இருந்த மேஜையோ அல்லது நாற்காலியோ ஒன்றுதான். ஒருவேளை அந்த மேஜை நாற்காலியாவது தினமும் துடைக்கப்பட்டிருக்கும். மேசை நாற்காலியை துடைக்கும் துணியை விட கேவலமாக லாசர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் என்று இயேசு குறிப்பிடுகின்றார். கிடந்தார் என்ற சொல் லாசரின் அவல நிலையை அழுத்தமாக கூறுகின்றது. செல்வரை பொறுத்தவரை அவரது காலடியில் மிதிபட்ட தூசியும் லாசரும் ஒன்றுதான். அன்புள்ளங்களே, தூசி காலடியில் கிடக்கும் வரை பிரச்சனை இல்லை, அதே தூசி மேலெழுந்து கண்களில் விழும்போது பிரச்சனையாகிவிடும். தூசியாக அந்த செல்வரின் வீட்டு வாசலில் கிடந்த லாசர் மறுவாழ்வில் மேலே உயர்த்தப்பட்டு அந்த செல்வருக்கு தீர்ப்பு வழங்கும் அளவுகோலாக மாறுகின்றார் என்பதை இன்றைய நற்செய்தியின் பிற்பகுதியில் நாம் காண்கின்றோம். ஆபிரகாமின் மடியில் லாசரை கண்ட அந்த செல்வர்,
தந்தை ஆபிரகாமே, எனக்கு இறங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும்
என்று மன்றாடுகின்றார். அன்பு இதயங்களே, இந்த வரிகளை சிந்திக்கும் ஒரு சில விபிலிய விரிவுரையாளர்கள் கூறுவது நம்முடைய சிந்தனையை தூண்டுகின்றது. வாழ்நாளெல்லாம் தன் வீட்டு வாசலில் கிடந்த லாசரின் பெயர் அந்த செல்வருக்கு தெரிந்திருக்குமா என்பது சந்தேகம்தான். மறுவாழ்வில் அந்த ஏழையின் பெயரை முதல் முறையாக இந்த செல்வர் உச்சரித்திருக்க வேண்டும் என்று விவிலிய ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மறு உலகில் அந்த செல்வர் லாசருக்கு அளித்த மதிப்பில் ஆயிரத்தில் ஒரு பகுதியை இந்த உலகத்தில் அவர் அளித்திருந்தால் மீட்படைந்திருப்பாரே என்று எண்ண தோன்றுகின்றது. அன்பு இதயங்களே, வான் வீட்டில் நுழைவதற்கு ஏழைகளை நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள் என்று சென்ற வாரம் இயேசு எச்சரித்தார். நண்பர்களாக்கிக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு மனித பிறவிகள் என்ற அடிப்படை மதிப்பை கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படை மதிப்பை வழங்க மறுத்தால் நரகம்தான் கிடைக்கும் என்பதை இயேசு இன்று தெளிவுபடுத்துகின்றார். செல்வர் நரக தண்டனை பெற்றது அவருக்கு தரப்பட்ட ஒரு பாடம். இந்த உலகில் லாசர் வாழ்ந்தபோது அவரை ஒரு மனித பிறவியாக கூட மதிக்காமல் செல்வர் நடந்து கொண்டது லாசருக்கு நரக வேதனையாக இருந்திருக்கும். அந்த நரக வேதனை எப்படிப்பட்டதென்று செல்வர் உணர்வதற்காக கடவுள் அவருக்கு இந்த பாடத்தை தந்திருக்கின்றார். இதற்கு மேலும் தெளிவான பாடங்கள் நமக்கு தேவையா அன்பர்களே?
தருகின்ற போது பெரும் இன்பம் கோடி, தருவதில் பெறுவதே நிறைவாகும். தனக்கே எல்லாம் என கூவும் நெஞ்சில் பிணக்குகள் பிணிகளே உருவாகும். இதை தேடி பிறரோடு பகிர்ந்தும்
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.